திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். ஒண்ணும் பொருளும் தருவாளை போகமும் திருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பாடை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறியும் நாயம்மானை எலிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆறுரானை மரக்களுமாமே எல்லாம் உள்ள திருவையாறு அகலாத சம்பர் ஜோதி அருள்மிகு ஐயாரப்ப பெருமானினுடைய திருவடிகளை தலைமேற்கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருமந்திர ஞானத்தை பரிய கொண்டிருக்கின்றோம் அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினத்தில் சிவசித்தர் திருமூலர் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் அருளியுள்ள செய்திகளை வானியல், மருத்துவம், சிவயோகம் என்ற மூன்றினையும் அண்டபிண்டத்தோடு தொடர்புபடுத்தி சிறிது சிந்தித்தோம். யோகக்கலைக்கு மந்திரமும் தந்திரமும் தேவை எனப்பட்டதால் அந்த தந்திரமானது சிறிது சிந்திக்கப்பட்டது. இன்றைக்கு ஐந்தாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்று சிந்திப்போம். நம்முடைய நாடு அருளாளர்கள் அவதரித்த நாடு. சித்தர்களும் யோகிகளும் அதிகமாக அவதரித்த நாடு நம்ம நாடு. அருளாளர்கள் ஒவ்வொருவரும் தான் அடைந்த அனுபவங்களை தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஒரு கடல் கரை, ஒரு கடல் கரையில் ஒரு ஞானி நின்று பார்த்தால் அவருக்கு எந்த அளவிற்கு அது தெரியுமோ அது முழுமையாக தெரியும். வேறொரு அருளாளர் வேறொரு கடல் கரையில் நின்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு கண்ணின் கண்ணுக்கு எட்டிய தூரம் எது புலப்படுகிறதோ அது அவருக்கு புரியும். இது போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு கடல் கரையில் நின்று தான் அடைந்த அனுபவங்களை உணரும், அதாவது உணர்ந்த விதமாகத்தான் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அனுபவம் கிடைக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கும் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடைத்த அனுபவம் வேறு, நாவுக்கரசு பெருமானுக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அதே போன்று திருமந்திரத்தை அருள் செய்த திருமூலர் தேவருக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அருணகிரிநாதருக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அவரவர்களுடைய அனுபவத்தை தான் அந்த நூலிலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் நம் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். பொதுவாக மூன்று ஒளிகள் உண்டு, there are three lights அப்படிம்பாங்க. ஒன்று விளக்கொளி, அதாவது லைட்லேருந்து லைட் விளக்குலேருந்து கிடைக்கக்கூடிய விளக்கொளிம்பாங்க. ரெண்டாவது விண்ணொலி, விண்ணொலி என்னென்ன நட்சத்திரங்களிலிருந்து கிடைப்பவை. மூன்றாவது அறிவொளி, நமக்கு கிடைக்கக்கூடிய நாலெட்ஜ், அதுக்கு சில லைட் தான் அறிவொலின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கிடைக்கின்ற அறிவு அது பிரகாசம் அடைவதற்கு நாம் மூன்று வகையாக அதை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று நூலறிவு, அந்த நாம் படிக்கின்ற நூல்கள், அது விஞ்ஞான நூல்களாக இருந்தாலும் சரி ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, அது நாம் அதாவது நூலளவே ஆகமாம் தாம் பெற்ற கல்வியினர் ஔவையார். அதுபோல் நம்ம நூலறிவு, இந்த நூலறிவை வைத்து கொண்டு வாளறிவினை அடைய முடியாது. இது இன்ஸ்ட்ருமெண்டல் நாலெட்ஜ். ரெண்டாவது சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அது சிற்றறிவுன்னு சொல்றது லிமிட்டட் நாலெட்ஜ். அது இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு. மூன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு உண்டு, அது குருவர்களால் கிடைக்கக்கூடிய அறிவு. அதாவது குருநாதர் உணர்த்த ஆசானினுடைய அருளினால் அறிவு விளக்கம் பெறுதல், இது மூன்றாவது வகையான ஸ்டேஜ். இப்போ இந்த இறைவனால் அதாவது குருவால் உணர்த்தப்படுகின்ற அறிவு விளக்கத்துடன் தான் பெற்ற அந்த நூலறிவும் உயிரினுடைய இயற்கை அறிவும் அதில் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் அது ஒரு அறிவு நிலையை காட்டும், அது அறிவு ஒளின்னு சொல்லலாம். அப்ப உண்மை அறிவொளி என்பது வேறு. அப்ப உண்மை அறிவொளி என்பது இறைவனால் வழங்கப்பட வேண்டும். இதுதான் பதிஞானம்னு சொல்றது சைவ சித்தாந்தத்தில். இன்னைக்கு இந்த ஐந்தாம் தந்திரத்திலே வாதுல ஆகமம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசுகின்றோம். இதில் 154 பாடல்கள் இருக்கின்றன. இதில் பதிஞானம் என்ற ஒன்று உண்டு. இந்த பதிஞானம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படும் ஞானம். அந்த பதிஞானத்தை கொண்டுதான் நாம் பதியை பார்க்க வேண்டும். அது சூரியனுடைய கதிர்களை கொண்டு சூரியனை பார்ப்பது போல. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அருள் அனுபவங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய பெருமைகளை அளக்க முடியாது, இறைவனுடைய அனுபவங்களையும் நாம் பெற முடியாது. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இறைவன் அளிக்க வழங்க நாம் என்னென்ன கிடைக்க வேண்டும், நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும். ஒரு பாடல திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சித்திகள் எட்டும் சித்திகள் எட்டோடும் சித்திகள் எட்டும். அப்ப சித்திகள் என்று சொன்னாலே சித்தர்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள் எல்லகிமா மகிமா கரிமா இது போன்ற எட்டு விதமான சித்திகள். அது இறைவனால் நமக்கு கிடைக்க வேண்டும். சித்தர்கள் எல்லோருமே இறைவனை வழிபட்டவர்கள்தான். சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய சுத்தியும் சிவமாக்கிய அதாவது சீவன் சிவனாக வேண்டும். அப்ப சிவனாக வேண்டும் என்று சொன்னால் சிவத்தன்மை அடைய வேண்டும். அசீவன் சிவமாகக்கூடிய சிவமாம் தன்மை அடையக்கூடிய சுத்த நிலை. அப்போ அந்த உயிர் இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவாழ்வுக்கு நீங்கி ஆன்மா சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை ஆகியவர் சுத்தின் வேறு. அசிவமாக்கிய சுத்தி நம்முடைய திருவாசகத்துல சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அப்படின்னு மாணிக்க வாசகர் அருள்கிறார். சிவமாக்குதல் சிவமாக்கி என்னை ஆண்ட என்றால் இந்த சீவன் சிவமாம் தன்மையை அடையும் நிலை. அதற்கும் இறைவனுடைய கருணை வேண்டும். என் சுத்தி தூய்மை அது என் சுத்தி தூய்மை என்று சொன்னால் ஒரு ஸ்டேஜ் ஒரு ரெண்டு வகையான ஸ்டேஜ். இப்ப இறைவன் நமக்கு ஐந்து தொழில்களை ஆற்றுகின்றான் என்று சொல்லுவோம். அதாவது படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்ற மூன்றும் இந்த உடம்புக்காக செய்கிறான். மறைத்தலையும் அருளுதலையும் உயிருக்காக அவன் செய்கிறான். அப்ப மறைத்தல் என்பது திரோதான சக்தி என்று பெயர். நம்மை பக்குவப்படுத்துகிறான் அதுதான் மறைத்தல். உலகத்தை காட்டி சிவத்தை மறைத்தல். ஏன் நம்முடைய திருவாசகத்திலே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே பாரித்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல் வளர்த்தல். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர். அப்ப அந்த திரோதான சக்தி அது மறைக்கும் சக்தி நம்மையெல்லாம் பரிபக்குவப்படுத்துகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி அருட்சக்தியாக மாறுகின்ற நிலை அதுதான் தூய்மைப்படுத்துகின்ற நிலை. அதே திரோதான சக்தி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியாக நமக்கு உள்ளே அனுபவத்தை கொடுக்கும் நிலை. இது பக்குவ நிலைன்னு பேர். அந்த பக்குவ நிலைக்கு பிறகுதான் நம்மள இறைவன் குருநாதராக வருகின்ற நிலை. இறைவினை ஒப்பு மலபெரிய பாகம் சத்தினி பாகம் என்று அதை நாம் சைவ சித்தாந்த சாத்திரத்திலே நாம் சொல்லுவோம். ஒரு காய் புளிக்கிறது என்று சொன்னால் அது பழத்தில் இனிக்கும். அப்ப புளிப்பு சுவையே இனிப்பு சுவையாக மாறும். வெளியிலிருந்து வருவது அல்ல. ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையாக மாறுவது போல திரோதான சக்தியே பக்குவப்பட்ட பிறகு அருட்சக்தியாக நமக்கு வழங்கும். அதுதான் நம்முடைய எண் சுத்தி தூய்மை. அப்ப இறைவனுடைய அருள் அங்கே நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப யோகத்து சக்திங்கிறாரு ஒரு இடத்துல. யோகத்து சக்தி, யோகம் அப்படின்னா இறைவனோடு இணைதல். அப்ப சித்தநிலை யோக நிலை, அந்த நிலையில் பல்வகையான சித்திகள் நம்ம கைகூடும். என்னன்னு சித்திட்டா 8 8 8 64 வகையான சித்திகளை சித்தர்கள் அடைகிறார்கள். அந்த சித்தர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் உலக மயக்கம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. அதில் இருந்து அவர்கள் மாறி ஞான நிலைக்கு வர வேண்டும். அது சித்தர்களை விட ஞானிகள் ஒருபடி மேல்தான். அப்ப சித்தர்கள் உண்மை ஞானம் பெற வேண்டும். அப்பொழுது அங்கே இறைவனுடைய உதவி தேவைப்படுகிறது. மந்திர சாதக போதம், மந்திரம். மந்திரம் என்று சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை ஸ்ரீபஞ்சாட்சரம். ஸ்ரீபஞ்சாட்சரம் என்றால் திருவழிந்தெழுத்து, சிவாய நம. இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உள்ளத்தில் கணித்து மனதால் எண்ணி சாதிக்க வேண்டும். அதன் வழியாக ஞானத்தினுடைய பயனை பெற வேண்டும். அதுதான் மந்திர சாதக போதமும். அப்புறம் பக்தி. பக்திங்கிறது அன்பு. அன்பும் பக்தியும் ஒரே பொருளை தரக்கூடிய இருவேறு சொற்கள். இறைவன்பால் உருகக்கூடிய அன்பு, அதுதான் அன்பு. அன்பு என்று சொன்னாலே நாம் கண்ணப்பரை நினைக்க வேண்டும். ஆனா 6 நாளில் அவர் முக்தி அடைந்தவர் அவர் ஒருவர் தான். கண்ணப்பர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பும் சரி, கண்ணப்பர் காலத்திற்கு பின்பும் சரி, கண்ணப்பரை போல உன் உயிர் இருக்கின்ற பொழுதே கண்களை கொடுத்தவர்கள் யார்? இறைவனுக்கு கண்களை கொடுத்தவர்கள் யார்? இன்று வரை யாரும் இல்லை. அதான் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின், மாணிக்கவாசகர். கண்ணப்பருடைய அன்பை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய அன்பு எம்மாத்திரம் என்கின்ற சாயுச்சிய நிலை அடைந்த மாணிக்கவாசகர். உலகத்தில் ஒரு நூல் உண்டு இறைவனோடு நம்மை சேர்ப்பிப்பதற்கு, கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிடும். அந்த நூல் நமக்கு திருவாசகம். அதை அருளிய மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை எவ்வளவு உயர்த்தி பேசுகிறார் பாருங்க. அப்ப இந்த பக்தி என்பது அது கூட இறைவனால் நமக்கு வழங்கப்பட வேண்டும். இப்ப இறைவனால் தான் இந்த மேல்நிலை ஞான நிலை பக்தி நிலை இவற்றையெல்லாம் நாம் அடைய முடியுமே அன்றி நம்முடைய சிற்றறிவினால் ஆராய்ச்சி அறிவினால் இவற்றையெல்லாம் அடைய முடியாது. இந்த சமயத்தின் கொள்கை அது சாத்திரம். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்த சாத்திரம். இந்த சாத்திரத்திலே இறைவனை அடைவதற்கு 4 வகையான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. 4 வகையான வழிகள். 1 சரியை வழி, 2 கிரியை வழி, 3 யோக வழி, 4 உள்ளது ஞான வழி. இது நான் படிநிலைகள் நம்ம சொல்றது. வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஞானம்தான் நேர்வாயில். அப்படி அடைவதற்கு இந்த நான்கு படிநிலைகள் நமக்கு தேவை. அப்பொழுது சரியை என்றால் என்ன? சரியைனா சரீரத்தால் தொண்டு செய்தல், பக்தர்களுடன் நிலை. இந்த திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்துள்ளார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். பாடணுங்கிற அருணகிரிநாதர் நம்முடைய பாடலிலே அது பாடக்கூடிய பணியை கேட்கின்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்ப இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இப்ப திருமூல சொல்லுகின்றார், சிவபெருமான் என்று பாடுமின். நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு, 12 திருமுறைகளையும் பாடலாம். திருமந்திரம் வந்து சாத்திரமாகவும் இருக்கும், தோத்திரமாகவும் இருக்கும். சைவத்தில் பஞ்சமே இல்லை, அவ்வளோ பாடல் இருக்கின்றன. பாடி பணிமின், இறைவனை பாடுறது மட்டும் இல்லாம இறைவனை வணங்க வேண்டும். பாடி பணிதல், ஆனால் தலையே நீ வணங்காய், அப்படி தலையை வணங்கணும். வணங்க தலை வைத்துங்கிறார், வணங்க தலை, தலையை வணங்கணும். அப்ப பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இப்ப யாரெல்லாம் இறைவனை பாடி மகிழ்கிறார்களோ, திருக்கோயில் சென்று பாடுகிறார்களோ, அந்த தலை யாத்திரையெல்லாம் போட்டு போவாங்க, திருத்தலை யாத்திரையை போட்டு அமர் கோயிலுக்கு சென்று பாடணும், பாடி பணியணும், வணங்கணும். அப்படிப்பட்ட அருள் உள்ளம் கொண்ட அடியார்களுக்கு இறைவன் அவர்களுடைய நெஞ்சத்தில் நெஞ்ச தாமரையை வீட்டிருப்பான். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே, அப்ப அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமர்வான். இது சரிகை நெறி ஆரம்ப நிலை. இது நம்முடைய தவராஜ சிங்கம் தாய்மான சாமி சொல்லுவாங்க, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையார் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. இப்ப சர்க்குரு கிடைக்கணும், இப்ப நமக்கு தானே குரு நெறி தானே நம்ம நெறி. அப்ப குரு கிடைக்கணும் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக தொடங்க வேண்டும். அப்ப திருக்கோயில் வழிபாடு தேவை. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், இது அப்பர் சுவாமிகளுடைய அருள் வாக்கு. தேடி போங்க பாங்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாகர சுவாமிகள், சுந்தரமதி சுவாமிகள் எல்லாருமே திருத்தல யாத்திரை செய்தவர்கள், ஒவ்வொரு கோவிலும் பாடியிருக்காங்க. இந்த மூவரால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 276. மாணிக்க வாசகருடைய பாடல் பெற்ற தலங்கள் வேறு. அப்போ அப்பர் சுவாமிகள் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். நாம தேடி போனா அவர் வருவார் அப்படின்னு இல்ல, பெரிய புராணத்துல நிறைய பார்க்கலாம். அடியவர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, திருக்கோயில் இல்லாத ஊரும், திருக்கோயில் இல்லாத ஊர், அது திரு இல், அது திரு இல்லைங்கிறார். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் திருவெண்ணீர் அணியாத திருவில் ஊரும். அந்த ஊருன்னா கோவில் இருக்கணும், அதை எல்லாரும் திருநீர் அணிஞ்சிருக்கணும், பக்தியா இருக்கணும். பருக்கோடி பக்திமயிர் பாடா ஊரும், பாடிக்கிட்டு இருக்கணும், அடியாடு இருக்கணும். பாங்கினோடு பலதலிகள் இல்லா ஊரும், தலினா இடம். விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும், விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும், அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும். காலை பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சிவபூஜை பண்ணா சிவபூஜை பண்ணணும், இல்லை திருக்கோவில் இருந்ததுன்னா திருக்கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வந்து அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிடணும். அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேங்கிற. அப்ப இந்த கோயில்னா ஊர் இருக்கணும், ஊருன்னா பக்தர்கள் இருக்கணும், பக்தர்னா பக்த நிலையில இருக்கணும். அவர்கள் திருநீர் பூசணும், கோவிலுக்கு போகணும், பூஜை செய்யணும், அதுக்கப்புறம் அவர்களுடைய வழக்கமான அவர்களுடைய பணியை தொடரணும். இதெல்லாம் அவருடைய முறைய சொல்றாங்க. அப்ப இந்த தான் ஊருங்கிறது. இப்ப இந்த சரியை நெறி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சரியையில சிவபெருமானுடைய உருவ திருமேனியை மட்டும் உணர்ந்து புறத்தால் வழிபடக்கூடிய ஒரு நிலை, இது சரியை. அது தொண்டு செய்யணும், திருக்கோயில நம்ம வந்து தொண்டு செய்யணும். அது தொண்டு செய்யறது கூட சொல்லுவாங்க, இந்த டூ எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தொண்டு இந்த டூ எப்படி வளையுதோ அதை மாதிரி தான் வளைந்து சிவ தொண்டு செய்யணும். அது போல தொண்டு அங்க ஆணவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்யணும். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு சரியை தொண்டுக்காகவே ஒரு பாடலை பாடியிருக்க. நிலை பெறுமாறு எண்ணுதியே, நீ இந்த உலகத்தில் நிலையாக நிலைத்த புகழோடு இருக்க வேண்டுமானால், நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீ வா. என்ன செய்யணுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு, தினசரி கோவில் வழிபாடு, இப்பெல்லாம் மாத வழிபாடு, வார வழிபாடு இப்படி இருக்கிறாங்க. அவர் தினசரி கோவிலுக்கு போகணுங்கிறார். காலை கடமைகள் அதுவும் ஒன்று, கோவிலுக்கு போறது நித்திய நித்திய கடமையில வந்துடணும். நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு, புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு. கோவில் வாசப்படி எல்லாம் அப்படியே பெருக்கணும், தண்ணி தெளிச்சு துடைக்கணும். அப்படியே புலருவதன் முன், விடியற் காலையில புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு, பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி, சங்கரா ஜெய போற்றி போற்று என்றும், அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும், ஆரூரா என்றென்றே அலறான் இல்லே. அப்ப திருக்கோயில் வழிபாடு முக்கியம், திரு தொண்டு முக்கியம், தலையார கும்பிட்டு கூத்து மாடுங்கிறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்தருடைய நிலை. அப்ப அந்த சரியை தொண்டு நாம் செய்ய வேண்டும், இது ஆரம்பம் நிலை. அடுத்த இரண்டாவது படி அது கிரியை. கிரியை என்று சொன்னால் உடலாலும் உள்ளத்தாலும் செய்யும் தொண்டு. உடலாலும் செய்யணும், உள்ளத்தாலும் செய்யணும், அது இவர் கிரியைன்னு பேரு. நந்தவனம் செல்ல வேண்டும், பூ பறித்து, பூ பறிக்கிற வரைக்கும் தான் சரியா. அந்த பூ பறித்த பூவை இறைவன் மேல் சாற்றி வழிபடுதல் கிரியை. அதுல நம்ம இறைவனுக்கு வந்து இந்த கிரியை தொண்டுல விசேஷமா சொல்லுவது என்னன்னு கேட்டா திருக்கோயில் கட்டுதல், அதுவும் கிரியை தான். நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்தல், அதுவும் கிரியில தான் வரும். அதாவது இந்த விதிப்படி விசேஷ தீட்சை பெற்று ஆத்மார்த்த பூஜை சிவபூஜையை வீட்டில் செய்தல், அதுவும் கிரியை தான். அப்ப இரண்டாவது நிலையில பார்க்கும்போது சிவபெருமானது அரு உருவ திருமேனியாகிய சிவலிங்கத்தின் மீது சிவலிங்கத்தினுடைய பெருமையை உணர்ந்து சிறப்பினை உணர்ந்து அந்த பெருமானை மனமொழி மெய்களால் அகத்திலும் புறத்திலும் வழிபாடு செய்யக்கூடிய நிலை. இதுக்கு பெருக்கிரியை கொஞ்சம் பக்குவாங்க, சரியை விட கிரியை கொஞ்சம் உயர்வு. அப்படி சிவபூஜை செய்பவர்களுக்கு என்ன பயன்? இது திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். தத்தும் வினை கடல் சாராது. சிவபூஜை செய்பவர்களுக்கு வினை தாக்காது. ஏன்னா சிவபூஜையில நான்கு வகையான நிலைகளும் உண்டு. சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலை என்ற நான்கு நிலைகளிலும் சிவபூஜை செய்ய முடியும். தன்னை மறந்து செய்யக்கூடிய பூஜை அது. விசேஷ தீட்சி பெற வேண்டும் குருமார்களிடம் சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய வினை பயனை கடப்பதற்கு, வினை பயன் நம்மை சாராமல் இருப்பதற்கு சிவபூஜை அவசியம். அந்த சிவபூஜையில ஒரு திருஞான சம்பந்தருடைய பாடல், திருச்சிக்கும் பக்கத்துல நெடுங்கலம் என்ற ஊர், நெடுங்கலம் நாதரிகரையனுடைய பெயர். அந்த ஒரு பதிகத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்லுகின்ற, இறைவனை வழிபட்டால் என்ன பயன் என்று. இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது பூ போட்டு வழிபடுதல், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும், தினந்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நாளும் பூவோடு நீர் சுமக்கும். அப்ப தினசரி தினந்தோறும் நாள்தோறும் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும், பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அப்பர் பெருமான் பாடுவார், போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த போதுங்கிறது என்னன்னா மலர்ந்தும் மலராத நிலை. இந்த அரும்பு, அதுக்கப்புறம் இந்த மலர் வந்துடும், அரும்புக்கும் மலருக்கும் நடுவுல போது விரிஞ்சுக்கிட்டே வரும், முழுசா விரியாது. அதாவது வந்து அரும்பா இருக்கும்போது வாசனை வெளில வராது, விரிஞ்சிட்டோம்னா வாசனை வெளில போயிடும். அப்ப வாசனை உள்ள இருந்துகிட்டு இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், அதான் போதுன்னு பேரு. போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், திருவையாற்றில் அப்பர் பெருமானுடைய பாடம். அப்ப இதெல்லாம் வந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற முறை, இதெல்லாம் கிரியையில வரும்.